SBS தமிழ்.
மீண்டும் வணக்கம் இயக்குனர் வாசு.
வணக்கம்.
நீங்கள் பல நடிகர்களை உருவாக்கியிருக்கிறீர்கள், பல பிரபல நடிகர்களை மேலும் பிரபலமாக்கியிருக்கிறீர்கள், சாதாரண நடிகர்களை பிரபலமாக்கியிருக்கிறீர்கள். ஆனால் சில பிரபல நடிகர்களுடன் இன்னும் நீங்கள் இணைந்து செயற்படவில்லை, அதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா?
என்னுடைய செட்டில் கமல் மட்டும்தான் நான் வந்து நான் என் செட்டை பற்றி இப்போ எனக்கு விஜய் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும், இன்னும் டைம் இருக்குது, எனக்கு அது பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற எந்த நடிகரில் வேணால் என்னால் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குது. அவங்க என் டைரெக்ஷனில் பண்ணாலும் சரி, இல்லை என் கதையை எடுத்து அவங்க பண்ணாலும் சரி, ஏதோ ஒன்று ஒரு வகையில் நான் வந்து எல்லா நடிகர்களும் என்னால் யூஸ் பண்ண முடியும். பட் கமல் அவர்கள் வந்து நான் அவரோட வந்து ஒர்க் பண்ணுற வாய்ப்பு எனக்கு வந்து மூணு தடவை அமைஞ்சது, மூணு தடவை அது சரியாக வரலை.
கைவிட்டுட்டீங்களோ? அதை
கைவிடவே இல்லை, நிச்சயமாக கைவிடலை. ஏன்னா இப்போ அவர் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டார். வேறு ஒரு இடத்துக்கு போனதால தான் நான் யோசிக்கிறேனே தவிர, இந்த இடத்துல இருந்தார்னா அந்த இடம் ஏ இடம், இப்போ அவர் போயிருக்கிற இடம் ஏ இடம் இல்லை. ஸோ அதனால் ஏ இடத்துக்கு அவர் வரும்பொழுது நிச்சயமாக அந்த வாய்ப்பு எனக்கு அமையும் நான் நினைக்கிறேன்.
அவர் போயிருக்கின்ற இடம் குறித்து சொன்னீர்கள். நீங்கள் தென்னிந்திய இயக்குனர் சங்கத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கிறீர்கள். அதே போல் நடிகர் சங்கத்திலிருந்தும் திரைப்படம் சார்ந்த சங்கங்களிலிருந்து பல சர்ச்சைகள் சில வருடங்களாக வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. அதற்கு அரசியல் காரணம் என்று சொல்கிறார்கள், அது உண்மைதானா? அதை பற்றி சொல்லுங்களேன்.
இதுவரை என்னை பொறுத்தவரை எந்த ஒரு திரைப்பட விஷயத்துக்கும் அரசியல் உள்ள வரல. எல்லா திரைப்பட துறையைச் சேர்ந்த அத்தனை பேரும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படலாமே தவிர அரசியல் திரைப்படத்துறைக்கு வரல. ஒரே ஒரு விஷயம் நான் சினிமாவில் ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, சினிமா துறையில் தான் கரப்ஷன் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் என்னை கூப்பிட்டு ஒரு 5 கோடி ரூபா தரேன், உடனே எனக்கு ரஜினிகாந்த் கால் ஷீட் வாங்கி கொடுத்துருங்க, அவரோட டேட்டா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாது. இவரால் இந்த வேலை நடக்க வேண்டும் என்பொழுது எனக்கு அது நான் முடியும்னா அதுக்கு நான் காசு கொடுக்க தயாராக இருக்கேன். இப்போது எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு சார் நான் ஒரு 10 கோடி தரேன் சார், எனக்கு விஜய் டேட்டர் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார்ன்னா, நான் விஜய்கிட்ட போய் எனக்கு 10 கோடி கொடுக்குறாங்க நீங்கள் நடிங்கன்னு சொல்ல முடியுமா, இல்லை நீங்கள் நடிங்க அப்படின்னு வேறு ஏதாவது சொல்ல முடியுமா? அது முடியவே முடியாது. திருட்டு வேற, இது வேற. இப்போ சில பேர் சொல்கிறாங்க சங்கத்தில் இவ்வளோ பணம் காணோம், சங்கத்தில் இருக்கிற பணத்தை வந்து இவர் எடுத்துக்கிட்டார் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது ஒரு சில விஷயங்கள், சில தவறுகள், அசோசியேஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு கணக்கு விஷயங்களில் தவறுகள் நடக்கலாம், ஏதாவது ஒரு அசோசியேஷனில் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் கரப்ஷன் அப்படின்றது வந்து சினிமாவில் கண்டிப்பாக கிடையாது, அது எனக்கு தெளிவாக நான் சொல்லுவேன் அந்த விஷயத்தில்.
சரி, சினிமா துறையில் இருப்பவர்கள் பலர் அரசியலில் ஈடுபடுகிறார்கள், அது எப்படி பார்க்கிறீர்கள்? சாதாரணமாக பார்த்துவிட்டு போவதா, அல்லது அவர்கள் மக்களிடம் பிரபலமாக இருப்பதால் அதில் என்ன தவறு என்று சொல்வதா?
அதாவது எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் தலைவர் ஆகிற வரைக்கும் அவங்க வந்து எல்லா முயற்சியும் எடுப்பாங்க. சாதாரண ஒரு மனிதன் ஓவர் நைட்டில் ஹீரோ ஆகலாம், ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஓவர் நைட்டில் அரசியல்வாதி ஆகிட முடியாது. அதுக்கு வந்து அவர் எல்லா விதமான முயற்சிகள், இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு தனக்கு இருக்கிற ஃபோர்ஸு, யார் எதை சொன்னாலும் நீ செஞ்சது இப்படி தான், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நான் உன்னுடைய குற்றத்தை நான் வந்து வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரை வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்லையே, இவர் கொஞ்சம் போல்டாக இருக்காரு, இவர் நம்ம பின்னாடி இருக்காரு, இவரை நம்பி நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் சினிமாவில் இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, உடனடியாக அந்த ரெகனைசேஷன் கிடைக்குது. இப்போ டைரக்டர் வாசு அரசியலுக்கு வரார் அப்படின்னு சொன்னார்னா, ஓ அவரா, அவருக்கு எதுக்கு இது அப்படிதான் கேட்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரா, ரஜினிகாந்த் வராரா, சரி வரட்டும் என்ன பண்ணுறாரு பார்ப்போம் அப்படின்வாங்க. ஏன்னா ஒரு 10 வாத்தியார் தான் ஒரு நடிகரை உருவாக்குறாங்க, தட் இஸ் ரைட்டர்ஸ். 10 விஷயங்கள் சொல்லுவாங்க, 10 டைலாக்ஸ் சொல்லுவாங்க, பல கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. இத்தனை கேரக்டர்ஸை செய்தவன் தான் நடிகர். ஏழையா, பணக்காரனா, திருடனா, போலீஸா, அரசியல்வாதியா, லஞ்சம் வாங்குறவனா, டானா, ஒரு கிரிமினல்லா, பிச்சைக்காரனா, விவசாயியா, எல்லா விதமான வேஷம் பண்ணும்போது அந்த வேஷங்களோட தன்மைகள் பூரா அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு டாக்டர் ஆக்ட் பண்ணும்போது ஓகே, அந்த டாக்டருடைய பாடி லாங்குவேஜ் தான், அந்த டாக்டரோட லுக்கு தான், அந்த டாக்டருடைய பழக்கங்கள் இப்படி தான், அவர் பேசும்போது இப்படி தான் பேசுவார், அனாவசியமான வார்த்தைகள் வராது அப்படின்னு ஒரு கேரக்டர் அவங்க மாறுவாங்க. ஒரு ரிக்ஷா தொழிலாளி, அந்த ரிஷாத் வளையில் எப்படி பேசுவார், அவருடைய உடம்பு எப்படி இருக்கும், அவர் அந்த வேஷ்டி எப்படி தூக்குறது, அதை மடித்து கட்டுறது, அது ஒரு. ஸோ இதை அத்தனையுமே வந்து பல ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. குசேலன் ஆக்சுவலாக இந்த டைலாக் எழுதியிருந்தேன், இத்தனை வேஷங்களை செஞ்சு இத்தனையும் படித்த நாங்க ஏன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கேட்கிற மாதிரி ஒரு டைலாக் எழுதி இருந்தாங்க ரஜினி சாருக்கு. ஒரு ஆசிரியர் 100 மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க, 100 ஆசிரியர்கள் ஒரு நடிகனுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. அது அப்புறம் அதை எடுத்துட்டேன், அது வேண்டான்னு. அப்போ அவர் அரசியலில் இன்ட்ரெஸ்டாக இல்லாத போது எடுத்துட்டேன் அந்த டைலாக்கை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாப்புலாரிட்டி இருக்கிறதால தான் அது உடனடியாக எல்லாருமே வந்து ஓ இவர் வராரு அப்படின்னு பேசுகிறாங்க. வேறு யார் வந்தாலும் யாரும் பேச மாட்டாங்க.
இந்த டயலாக் பற்றி சொன்னீங்க, நீங்கள் இயக்கிய தொட்டால் பூமலரும் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு வசனத்தை இப்பொழுது கேட்போம்.
அப்பு சென்னைக்கு போனோம், வாடகை எவ்வளவு?
600.
600? சரி வா போகலாம்.
எல்லா வண்டியும் போயிடுச்சே.
எல்லா வண்டியும் போன தெரிஞ்சாயா? உன் வண்டியை கூப்பிடுறேன், வா போவோம்.
வரணுமா? வரும். ஆனா வராது.
வரும் ஆனா வராதா? யோ வரும் சொல்லு இல்ல வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற?
வரும் தம்பி, ஆனா வராது.
என்னடா அது ஓவரா இருக்கிறான். இந்த மாதிரியா 600 சொல்லியா? 150 போட்டு 650 தரேன், வா போவோம்.
650? வரும் ஆனா வராது.
அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? யோ பெருசே, இந்த பாரு 700 தரையா, வாயா போலாம்.
700?
என்ன
சரி போவோம்.
இது போன்ற சில வசனங்கள், உங்களது வசனங்கள் மிகவும் பிரபலமாக இன்று கூட பேசப்பட்டு மீம்ஸாக போடப்பட்டு வருகிறது. பல வசனங்கள் அப்படி பிரபலமாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்த நீங்கள் எழுதிய வசனம் எது அல்லது எவை என்று சொல்லுங்களேன்.
என்னை கவர்ந்த என்னுடைய வசனம் வந்து நான் உழைப்பாளையில் எழுதியிருக்கேன். அதாவது சில பேர் சொல்லிட்டு செய்வான்,
நான் சார் சில பேர் சொல்லிட்டு செய்கிறாங்க, சில பேர் செஞ்சிட்டு சொல்கிறாங்க. நாம் செய்யறதும் தெரியாது, சொல்றதும் தெரியாது. எல்லாரும் எதிர்பார்க்கறதை நான் செய்ய மாட்டேன். நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன்
அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்ப.
SBS தமிழ் ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பிரபல தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் பி. வாசு.
அதே மாதிரி உழைப்பாளையில ஒரு சீன்ல என்ன பண்ணன்னா, ரஜினி வந்து என்ன ஒரு ஃபேக்ட்ரியில் கூலியாக தான் வேலை செஞ்சுருப்பார். அவரை கூப்பிட்டு கம்பல் பண்ணி நடிக்க வைப்பாங்க ஒரு வீட்டில், ஏன்னா அந்த பையன் காணாமல் போயிடுவான் சின்ன வயசில். அதனால் ராதா ரவியும் SS சந்திரனும் நிழல் ரவி மூணு பேர் மாமானுங்க அந்த பார்த்த குழந்தைக்கு. அந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து நான் நடிக்க வைக்கிறேன், நீ அம்மா ஊருக்கு போயிட்டான், அமெரிக்காவுக்கு போயிட்டான், திரும்பி வந்திருக்கான்னு சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லி இவரை கொண்டு வந்து அந்த வீட்டில் நடிக்க வைப்பாங்க. இவர் தான் அந்த மகனாக நடிப்பார். இவருக்கு ஒரு சந்தேகம் வந்தேன், இவங்க மூணு பேரை சேர்ந்து ஏதோ அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, இதனால் சிக்கக்கூட தப்பிச்சு ஓடி போயிடுவார். அவரை திருப்பி பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த பிடிச்சிட்டு வர நேரத்தில் அவருக்கு தெரியும் அந்த பையனை வந்தான். ஸோ என் வேஷத்துலேயே என்ன நடிக்க வச்சாங்க, இப்போ அந்த வேஷம் இல்லை, அது உண்மையிலேயே நான் தான் சொல்லி வர்றார். அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, இவருடைய அந்த மூணு பேரையும் அடிப்பார். எதுக்கு அடிக்கிறாருன்னா, நான் வந்து நடிக்கலை, எனக்கும் அந்த இவருக்கும் அந்த ஆடிட்டர் வந்து விசு பண்ணியிருப்பார், நானும் விசுவும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து நான் வந்து வேணுன்னே இப்படி வந்திருக்கேன்னு நினைக்கக்கூடாதுன்றது அடிப்பார். எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு கேட்டு அடிப்பார். அப்போ ராதாரவிக்கு மட்டும் ஒரு சந்தேகம் வந்துடும், வந்தவொடனே யார் நீன்னு கேட்பார். நான் தான் இந்த ஒரிஜினல் சன் சொல்ல முடியாது, நான் தான் நடிக்க வந்தவன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க, இது மூணு விஷயம் அதில் இருக்குது. அப்போ நான் ஒரே ஒரு டைலாக் தான் எழுதியிருந்தேன். அந்த டைலாக் வந்து அன்னைக்கு அவர் அரசியலுக்கு வரணுன்ற ஆசை கிடையாது, பாஷா வரலை. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற விஷயம் அது. நீ யாருன்னு கேட்பாரு, நேத்து கூலி இன்னைக்கு நடிகன், நாளைக்கு
நீ யார் சொல்ல? யார் நீ? நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா இல்லை? சரி, அட்ரஸ் கூடவா இல்லை?
இருக்கு, தமிழ்நாடு. என்னைக்கு வேலை தேடி பிறந்த இடத்த விட்டு இந்த ஊருக்கு வந்தேனோ அந்நியில் இருந்த இந்த ஊர் தான் எனக்கு சொந்தம். எனக்கு தாய் தகப்பனார் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கில் சகோதர சகோதரிங்க எனக்கு இருக்காங்க. எனக்கு பெரிய பேராசியோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது. என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அதை டக்குன்னு செய்கிறேன். இன்னைக்கு இப்படி இருப்பேன் நேற்று எனக்கு தெரியாது, நாளைக்கு எப்படி இருக்க போறேன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனால் பல பேர் சொல்கிறாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன். நான் சொல்கிறேன், நம்மளை படித்த ஆண்டவனுக்கு ஒருத்தர் தான் தெரியும் யாரு எங்கே எப்போ எப்படி வைக்கணும்னு. நேற்று என்ன கூலியா வச்சிருந்தா, இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா, நாளைக்குன்னு
சொல்லிட்டு படியேற சொன்னேன். படியேறி அங்கிருந்து திரும்புவாரு, அதுதான் இன்டர்வல் பிளாக். ஸோ அதை செஞ்ச உடனே ரஜினி சார் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டார், சார் நான் நேற்று கூலி நீங்கள் சொன்னேன், இன்றைக்கி நடிகன் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன், நாளைக்கு படி ஏறி அங்கே போய் சொல்கிறேன், எங்கேயே சொல்லலாம் இல்லையா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் அங்கேருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்தீங்க நடிகனா, இங்கேருந்து இன்னும் ஸ்டெப் மேலே போகிறீங்க. அவன் சொல்லுவான் சார் நாளைக்கு நீங்கள் யாருன்னு, நம்ம சொல்லவே வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லி நான் இது வந்து அவர் அரசியல் வராருன்ற வார்த்தை சொல்லாத பொழுது, ஈவன் 96 ஒரு சேஞ்ச் வந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்த படம் இது. அந்த வசனம் வந்து இன்றைக்கி போட்டால் இன்றைக்கி வேறு மாதிரி கற்றுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அதை சில விஷயங்கள் நம்ம வந்து சில சொல்லும் பொழுது நம்ம மைண்டில் ஏதோ இருக்கும். இப்போ எத்தனையோ MGR படங்கள் பாருங்கள், பல வசனங்கள் இருக்கும், சிலதெல்லாம் அவராக கேட்டு வாங்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் எதை நோக்கி போகிறேன்னா, அவர் அரசியல்வாதியாக தான் நடிகனாக இருக்கார். ஸோ அவருக்கு அது தேவைப்படுது. ஒவ்வொரு விஷயமும் அவர் வந்து கேட்டு எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி வேணும், என்னுடைய கதையில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கணும், என்னுடைய வசனங்களில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கணும், நான் மக்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி தான் எனக்கு, அதெல்லாம் ரஜினி பிளான் பண்ணவே இல்லை. 96 நம்ம வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்துச்சு, குரல் கொடுத்தார். இன்றைக்கு வரணுன்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு வந்திருக்கு. இந்த பிளானிங்ன்றது அவர்கிட்ட கிடையாது. அப்படி இருந்திருந்தால் அவர் குசேலன் அந்த வசனத்தை ரொம்ப பெருசாக வரவேற்றிருப்பார், நான் எழுதின வசனத்தை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அன்னைக்கு கூட அவர் மைண்டில் இல்லை. அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் எனக்கே தெரியாதுன்னு பொதுவாக சொல்லிட்டார். ஆனால் நான் அன்றைக்கி எழுதின வசனங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பணக்காரன் எடுத்தாலும் பணக்காரன்லேயும் ஒரு வசனம் வரும். ஒரு லேபரில் லீடர் ஒருத்தர் வந்து எல்லாருக்கிட்டையும் பணம் கேட்பார், இவர் ஒரு கூலி தான். ஸோ அவர் என்ன பண்ணுவார், நான் வந்து யூனியன் லீடர் நான், பணம் கொடு அப்படின்னு, அது வாங்குற சம்பளத்தில் இவருக்கு பணம் கொடுக்கணும். அப்போ இவர் சொல்வார், என்ன ஆகுது யூனியன் லீடர்னா நீ இவ்வளோ பணம் கேட்டால் நான் தரணுமா அப்படின்னு, நான் தலைவன் தெரியலன்னு. அப்போ இவர் சொல்வார், இது மாதிரி தலைவன் அப்படின்ற இடம் நான் நினச்சா சுலபமாக கிடைக்கும்.
இதை பாரு, நான் நினச்சா உன் இடத்துக்கு, அதாவது தலைவன் இடத்துக்கு ரொம்ப சுலபமாக வந்துடுவேன். ஆனால் அது எனக்கு தேவையும் இல்லை இஷ்டமும் இல்லை, நான் இன்னுக்குமே ஒரு தொண்டன் தான். நாம எப்படி தொழிலாளிங்க நியாயத்துக்காக கஷ்டப்படுறோமோ போராடுறோமோ அதே மாதிரி முதலாளிங்க நியாயத்தையும் நாம ஏத்துக்கணும், அப்போதான் தொழில் சுத்தமா நடக்கும் என்ன
அப்படின்னு பணக்காரர்ல 89 எழுதிட்டு அந்த வசனத்தை. இவர் சொன்னாரு நாகிரெட்டியார், அதாவது MGR அவர்கள் சொல்லுவாராம், ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோக்கு டைரக்ட் பண்ணார், அந்த டைரக்டருடைய படத்தால் அந்த ஹீரோக்கு 100,000 ஃபேன்ஸ் எக்ஸ்ட்ரா வரணும், அதுதான் அந்த டைரக்டரோட கான்ட்ரிபியூஷன். ஸோ நான் வந்து அதை மைண்ட்ல வைப்பேன், நான் யாரை வச்சு டைரக்ட் பண்ணாலும் அந்த ரசிகர்களுக்கு என்ன தேவைன்றதை முதல்ல, நான் என் மகனை வச்சு எடுத்தாலும் சரி, நான் ரஜினி சாரை வச்சு எடுத்தாலும் சரி, இல்லை விஜயை வச்சு எடுத்தாலும் சரி, முதல்ல நான் அவரோட ரசிகனாக மாறணும். மாறிட்டு அந்த படம் வரைக்கும் நான் ரசிகனாக தான் இருக்கணும். அப்போ அவரோட ரசிகர்களுக்கு என்ன தேவை, அவரை விரும்பக்கூடிய மக்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் டைரக்ட் பண்ணேன்னா இந்த ஸ்டாரை நம்ம எப்படி இன்னும் உயர்த்த முடியும் அப்படின்றது எனக்கெல்லாம் வந்து உடம்புல வந்து பக்காவாக எனக்கு வந்து பயமே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரியும். இது நான் கற்றுக்கிட்டது MGR அவர்கள் சொன்னப்பறம் தான் எனக்கு தெரியாது.
MGR அவர்களை பற்றி உங்களுடன் பேச நிறைய இருக்கிறது, அதனை அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்வோம்.
அடுத்த முறை உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil